ಗೌರವ ದಿಗಾಂಬರ,
கௌரவ தலைவர்களே, நல்லாட்சி அரசாங்கத்தின் மூன்றாவது வரவு செலவு திட்ட விவாதத்தில் எனது அமைச்சு மீதான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையில் வாழ்கின்ற ஏறத்தாழ பெருந்தோட்ட மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையினை வாழ்வாதாரத்தினை உயர்த்துவதற்கான புதிய தொலைநோக்கோடு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அமைச்சு எனது அமைச்சாகும். பல சவால்களுக்கு மத்தியில் அமைச்சு தோற்றுவிக்கப்பட்டதற்கு நோக்கத்தினை நோக்கி 3 வருடங்கள் பயணித்து இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இலங்கை நாட்டின் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் பெருந்தோட்ட மலைய மக்கள் இந்த நாட்டில் பிரஜைகள் எனும் கடந்த காலங்களில் பேர் அளவிலே பிரஜைகளாக இருந்தன. இந்த நல்லாட்சி அரசு தான் பிரஜைகளாக என்பதற்கான அந்தஸ்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. 2018 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் தோட்ட சமுதாயத்தினர் வீடுகளை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் என்பதற்கான நிகழ்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் வாழ்க்கை தரம் மிக குறைவாக உள்ள பெருந்தோட்டத்துறை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அவர்களை லைன் காமராக்களில் இருந்து தனி வீடுகளுக்கு மாற்றுவதோடு அதற்காக வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு 25,000 வீடுகள் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய முன்மொழிவுகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதுவரை காலமும் இந்த மக்களுக்கு ஒரு துண்டு நிலமும் சொந்தமாக வழங்கப்படவில்லை. வரலாற்றில் முதல் தடவையாக பெருந்தோட்டங்களில் கட்டப்படும் தனி வீடுகளின் உரிமைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. கௌரவ தலைவர்களே, மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் தலவாக்கலையில் 72 குடும்பங்களுக்கு, கௌரவ பிரதம மந்திரி அவர்களினால் உலந்தாவில் 25 குடும்பங்களுக்கும் காணி உரித்துகள் வழங்கி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை அனுமதி வழங்கி 2,864 வீடுகளுக்கான தூய காணி உற்பத்தி நடவடிக்கைகள் முன்னெடுத்தப்பட்டு வருகின்றது. அதற்கு மேலதிகமாக 3,766 வீடுகளுக்கு காணி உறுதியினை வழங்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நல்லாட்சி அரசாங்கம் இதுவரை 6,720 பயனாளிகளுக்கு காணி உறுதிகளை வழங்க அனுமதி வழங்கியிருப்பது பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். எதிர்வரும் காலங்களில் பெருந்தோட்ட மக்கள் அனைவருக்கும் தனி வீடுகளுக்கான காணி உறுதி பெற்றுக் கொடுப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். எனது அமைச்சினூடாக 2016 ஆண்டு வரை 2,835 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 2017 ஆண்டு 2,553 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த கட்டிட நிர்மாணத்தின் முன்னேற்றம் பல்வேறு மாவட்டங்களில் காணப்படுகின்றது. இவை துரிதமாக நிறைவு கட்டத்தை அடையும். இந்த வீடமைப்பு திட்டங்கள் அரசியல் நோக்கத்துக்காக வாக்கு பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக கடந்த காலத்தை போல நுவரெலியா பதுளை மாவட்டங்களில் மாத்திரம் முன்னெடுக்கப்படவில்லை. மலைய மக்கள் வாழ்கின்ற நுவரெலியா பதுளை கண்டி மாத்தலை மொனராகலை கேகாலை ரத்னபுரி காலி மாத்திரை குருநாகல் கொழும்பு ஆகிய 12 மாவட்டங்களிலும் வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த வீடமைப்பு திட்டத்தின் போது இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்றது. இன்று பெருந்தோட்டப்புறங்களில் மண் சரிவு அபாயம் ஏற்படும் என எதிர்கூறப்படுகின்ற குடியிருப்புகள் ஏறத்தாழ 6,000 வரை காணப்படுகின்றது. எனினும் அதற்கான முன்னுரிமை அடிப்படையிலே நிர்மாணித்து வருகின்றோம். இந்த வீடமைப்பு திட்டம் உள்நாட்டு நிதியால் நிர்மாணிக்கப்பட்டதற்கு மேலாக இந்தியா நிதி உதவியினாலும் நிர்மாணித்து வருகின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் முன்மொழிப்பட்ட 4,000 இந்திய வீடமைப்பு திட்டம் 2016 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது முதலாவது கட்டமாக 1,134 வீடுகள் நிறைவு தருவாயில் உள்ளது. இரண்டாவது கட்டத்துக்கான 2,866 வீடுகளுக்கான வேலைத்திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்திய வீடமைப்பு திட்டமானது கடந்த கால ஆட்சியாளர்களால் நுவரெலியா பதுளை மாவட்டத்துக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எமது முன்மொழிகளின் அடிப்படையில் இந்திய வீடமைப்பு திட்டம் 2வது கட்டத்தை மத்திய ஊவா மாகாணங்களில் உள்ள 5 மாவட்டங்களும் பகிர்ந்தளித்துள்ளோம். நுவரெலியாவில் 1,316, கண்டியில் 400, மாத்தலை 300, பதுளை 700, மொனராகலை 150 என்ற அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கின்றது. அத்தோடு பத்தாயிரம் வீடுகளை அமைப்பதற்கான நிதி உதவிகளை இந்தியாவிடம் இருந்து பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரமும் பெறப்பட்டுள்ளது. இந்தியா வம்சாவளி மக்களுக்காக இந்தியா அரசாங்கம் வழங்கும் இத்தகைய உதவிகளுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த பத்தாயிரம் வீடுகள் நுவரலியா, பதுளை, கண்டி, மாத்தலை, முனரகலை, கேகாலை, ரத்னபுரி, காலி போன்ற மாவட்டங்களில் நாங்கள் நிர்மாணிக்க இருக்கின்றோம். கடந்த காலங்களில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் தனி வீடுகளையும் அதற்கான காணி உறுதிகளையும் பெற்று கொடுத்திருந்தால் கூட இன்று பெரும்பாலானவர்கள் தனி வீடுகளில் சொந்த காணியிலும் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கும். வீடமைப்பு திட்டத்துக்கு அப்பால் உட்கணைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றோம். 2014 1640 குடியிருப்புகளுக்கான கூரை தகடுகளை மாற்றப்பட்டுள்ளது. 650 மலசல கூடங்கள், 23 சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 80 குடிநீர் திட்டங்கள், 500க்கு மேலான பாதை அபிவிருத்தி, மைதான அபிவிருத்தி போன்ற உட்கணைப்பு வசதிகளை மேம்படுத்த வேலைத்திட்டங்களை முன்வைக்க வருகின்றது. சுகாதார அமைச்சரின் வேண்டுகோளுக்கு அமைவாக 15 பெருந்தோட்ட வைத்தியசாலை வீதிகளை புனரமைக்க வருகின்றது. பெருந்தோட்ட புறங்களில் உள்ள சிறார்களின் போசாக்கு அதிகரிக்க செய்யும் வகையில் எல்லா தோட்டங்களுக்கும் தோட்ட முகாமித்துவத்தின் ஊடாக ஊட்டச்சத்துள்ள பிஸ்கட் வழங்கும் வேலைத்திட்டத்தில் ஆரம்பித்துள்ளோம். எமது அமைச்சின் மூலமாக வீடமைப்பு திட்டத்தினை பெரும் சவாலுக்கு மத்தியிலே முன்னெடுத்து வருகின்றோம். வீடமைப்பு திட்டத்தின் முன்னெடுப்பதற்கு அமைச்சுக்கு கீழாக அரசு நிறுவனங்கள் எதுவும் இல்லாத நிலையில் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினை மாத்திரம் தங்கியிருக்க நிலை வேண்டிய நிலை உள்ளது. மலையகத்துக்கான அபிவிருத்திக்கனை துரிதப்படுத்தும் வகையில் மலைநாட்டு புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை ஒன்றினை உருவாக்குவதற்கு முயற்சித்து வருகின்றேன். அதற்கு இந்த உரிய சபையின் ஒத்துழைப்பு அவசியமாகும். பெருந்தோட்ட கம்பெனிகள் நிலத்தை விடுவிப்பது குறைந்த அளவிலான ஒத்துழைப்பையே வழங்கி வருகின்றது. மாற்று நடவடிக்கையாக இதுவரை காலமும் காணப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலைப்படுத்திய திட்டத்திற்கு பதிலாக பயனாளிகளால் கட்டு முறையினை முன்னெடுத்து வருகின்றோம். 3 வருடத்தின் இத்தகைய மட்டத்திலான அடைவதற்கு வழங்கிய போலவே எதிர்காலங்களிலும் இந்த ஒத்துழைப்பை வழங்க எதிர்பார்க்கின்றேன். போதுமான ஆளணி இல்லாத நிலையிலும் கூட எமது அமைச்சின் செயற்பாடுகள் நிலையான மேற்கொள்ளும் அமைச்சின் செயலாளர் திருமதி ரஞ்சனி நடராஜபிள்ளை உள்ளிட்ட ஆலோசகர் ராமதேவன் உள்ளிட்ட பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தியின் தலைவர் சுதோஷ் காமானி அவர் உள்ளிட்டோர்களும் லால் பெர்ரா உள்ளிட்ட அனைத்து பணிப்பாளர் உத்தியோகத்தர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து விடைபெற நன்றி, வணக்கம்.
நன்றி குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே. இன்று எனது அமைச்சு தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் அரசு கர்வ மொழிகள் அமைச்சு, அதே போல் நண்பர் திகாம்பரம் அவர்களது மலைநாட்டு புதிய கிராமங்கள் உள்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சு, அதே போல் நண்பர் சுவாமிநாதன் அவர்களது புனர்வாழ்வு சிறைச்சாலை மற்றும் இந்து கலாச்சாரத்துறை அமைச்சு, அதே போல் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களது தேசிய நல்லிணக்க மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சு ஆகிய அமைச்சுகளின் விவாதம் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டதை முழு நாளும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே பார்க்கும் பொழுது எங்களது அமைச்சுகளை பொறுத்தவரையிலே பாரிய விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு உரிய காரணங்களை எதிர்கட்சி உறுப்பினர்களோ ஆளுங்கட்சி உறுப்பினர்களோ கொண்டிருக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையிலேயே நேற்றை விட இன்றைய தினம், இன்றைய முழுநாளும் இந்த சபையில் அமர்ந்து நான் இந்த வாதவாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அது மூலமாக இந்த நாட்டிலே தேசிய சகவாழ்வை, தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் பணி என்பது அத்தனை கஷ்டமான ஒரு பணி அல்ல. நிச்சயமாக நாங்கள் அடையக்கூடிய இலக்கு தான் என்ற நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருப்பதை இந்த இடத்துல நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்து கொண்டக்கூடிய தமிழ் மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு, அதே போல் மலையத்தில் வாழ்ந்து கொண்டக்கூடிய தமிழ் மக்களுக்கு, அதே போல் வேண்மகாணத்தில் வாழ்ந்து கொண்டக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு, அதே போல் நாடு முழுக்க வாழ்ந்து கொண்டக்கூடிய தென்னிடங்களில் வாழ்ந்துக்கூடிய சிங்கள மக்களுக்கு ஆகிய உள்ளிட்ட இலங்கை மக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்வை இன்றைய விவாதத்தை பார்க்கும் பொழுது பல்வேறு உறுப்பினர்கள், உதாரணமாக புத்திக பத்திரான எங்களது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது எங்களது அமைச்சு பற்றி சிலாகித்து பேசிவிட்டு பாராட்டி பேசிவிட்டு ஒரு ஆலோசனை கூறியிருந்திருக்கின்றார். அதாவது எங்களது அமைச்சிற்கீழ் இருக்கக்கூடிய தேசிய கல்வி மற்றும் பயிலும் பயிற்சி நிறுவனத்தின் மூலமான கல்வி மொழி கல்வி பயிற்சியை ஒரு பட்டதாரி பட்டப்படிப்பு நிறுவனமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஆராய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த யோசனை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறி விரும்புகின்றேன். நிச்சயமாக அந்த யோசனை நாங்கள் நிச்சயம் பரிசீலிப்போம். அது மூலமாக இந்த கல்வித்துறையிலே குறிப்பாக மொழிக்கல்வித்துறையிலே ஒரு பட்டப்படிப்பை தரக்கூடிய ஒரு நிறுவனமாக எங்களது நிறுவனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக சாதகமாக பரிசீலிப்பேன் என்று குறிவைக்க விரும்புகின்றேன். அதே போல் இங்கே பேசியிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறி குறிப்பாக மலையகத்தில் வாழ்ந்து கொண்ட தமிழ் மக்கள் தொடர்பான தனது அக்கறையையும் கரிசனையும் எடுத்து காட்டியிருந்தார். அவருக்கும் நன்றியை குறிவைக்க விரும்புகின்றேன். அதே போல் அவருக்கு நல்ல செய்தியை குறிப்பிக்க விரும்புகின்றேன். எங்களது அமைச்சின் மூலமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிளிநொச்சி நகரில் கட்டப்பட்டு கொண்டிருக்கூடிய ஒரு நிலையம் இப்பொழுது ஏறக்குறைய முழுமையடைந்திருக்கின்றது. அந்த நிலையம் இந்த வருட இறுதிக்குள்ளே முழுமையடைந்து விட்ட பிறகு அடுத்த வருடத்திலிருந்து நிலையத்தில் செயல்பாடு ஆரம்பிக்கப்படும் பொழுது அந்த நிலையத்தின் மூலமாக அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து கொண்டு அதாவது வடமான முழுக்க செயல்படக்கூடிய ஒரு சகவாழ்வு நிலையமாக அந்த நிலையத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்படி நடத்தப்படும் பொழுது அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அவர் பாராளுமன்ற உறுப்பினர் முறையிலே அவர் தருவான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுவும் நல்ல செய்தியாக நான் இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நேற்று நாங்கள் நிதியமைச்சர் நானும் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலே நிதியமைச்சர் மங்கள சமரவீரின் தலைமையிலே அதே போல் முன்னாள் ஜனாதிபதி ஜனாபி சந்திரிகா பண்டாரநாயக் அவர்களது பங்குபட்டலுடன் அதே போல் நிதியமைச்சின் ராஜாங்க அமைச்சர் ஹெரான் விக்ரம்பட் அவர்கள் பங்குபட்டலிலே அந்த எல்லா அமைச்சர்களும் செயலாளர்களும் இணைந்த ஒரு செயலணிய டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்றை நாங்கள் அமைத்து தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் ஏனைய நடவடிக்கைகளையும் கண்காணித்து அதற்கான ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு முறைமையை நாங்கள் செயலணியை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே வடக்கு கிழக்கு சார்ந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கையை பொதுவாக விடுக்க விரும்புகிறேன். தயவுசெய்து உங்களது பகுதி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார செயல்பாடுகளை இடர்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு எழுத்து மூலமாக அறிவிப்பீர்களானால் அந்த அறிவிப்புகளை எடுத்துக்கொண்டு சென்று காட்டி அந்த செயலணி மூலமாக அவற்றுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே வேளையிலே இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய நண்பர் டக்ளஸ் தேவானந்தா இபிடிபி தலைவரும் சிறப்பான கருத்துக்களை தெரிவித்து எங்களுக்கு பாராட்டுகளை வழங்கியிருந்தார். அந்த அவரை பொறுத்தவரையிலே இந்த இருமொழி பிரதேச செயலகங்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக செயல்பட்டு காட்டியிருந்தார். இருமொழி பிரதேச செயலகங்களை பொறுத்தவரை அவர் ஏறக்குறைய 41 பிரதேச செயலகங்கள் நாட்டிலே இருமொழி பிரதேச செயலகங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தவிர இன்னும் 71 பிரதேச செயலகங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் ஜனாதிபதி மூலமாக இந்த நாட்டில் வெகு விரைவிலே ஒட்டுமொத்தமான இருமொழி பிரதேச செயலகங்களாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நினைக்கின்றேன். இந்த இருமொழி பிரதேச செயலகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் முதல் கட்டமாக நாடு முழுக்க தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் ஆட்சி மொழிகளாக இருந்தாலும் கூட இது இருமொழி பல செயலக பிரிவுகளிலே இருமொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற காரணத்தினாலே அந்த செயலக பகுதிகளிலே வாழ்கின்ற மக்களின் பயன்பாட்டுக்காக தேவைப்பாட்டுக்காக அவசியத்துக்காக இருமொழி பாவனையை அதிகரிக்க வேண்டிய கடப்பாடு இருப்பதாக நான் உணர்ந்திருக்கின்றேன். அது நிச்சயமாக செய்துபிடிப்ப நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மொழி சம்பந்தமான அந்த வாக்கியங்களை பார்த்தால் முதலிலே சிங்களம் மொழி இந்த நாட்டில் அரச மொழியாக ஆக வேண்டும் சொல்லப்பட்டு அடுத்த வரையிலே தான் தமிழும் ஒரு ஆட்சி மொழி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அப்படி இல்லாமல் எதிர்வரும் புதிய நாங்கள் உருவாக்கப்படக்கூடிய அரசியலமைப்பிலே சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழி என்ற அந்த வாக்கியம் நிச்சயமாக பொறிக்கப்படும் என்ற இந்த இடத்தில் உத்தரவாதம் தர விரும்புகின்றேன். அதுக்கான அங்கீகாரம் நான் நினைக்கின்றேன். எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி மக்கள் பிரதிகளின் மத்தியிலே இருக்கின்றது நம்மள நம்பிக்கை எனக்கு இருப்பதாக குறிவைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே பேசிய இந்த 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 இன்றைய தினத்திலே உரையாடிய தாரக பாலசூரிய பொது எதிரணியின் உறுப்பினர் மிக சிறப்பான முறையில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். உண்மையிலேயே எதிரணியில் இருந்தாலும் கூட ஆளுநர் இருந்தாலும் கூட இப்படியான இளைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பான முறையிலே தங்களது கருத்துக்களை தேசிய சகவாழ்வு நல்லிணக்கம் ஒற்றுமை ஐக்கியம் தொடர்பாக தெரிவிக்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படியான செய்தி கருத்துக்களை பார்க்கும் பொழுது தான் அரசியல் கருத்து வேறுபாடுகள் அப்பாற்பட்ட முறையிலே இன வேறுபாடுகள் அப்பாற்பட்ட முறையிலே நாங்கள் நாட்டிலே உண்மையான முறையிலே சகவாழ்வு கட்டில் போகலாம் என்ற நம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்தி குறிவைக்க விரும்புகின்றது. அது மட்டுமல்ல, இங்கே உரையாற்றிய நண்பர் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த் அலுத்கமகே, அதே போல் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொய்சா போன்றவர்களும் கூட தொடர்ச்சியான முறையிலே எங்களது மலையக மக்கள் தொடர்பாகவும் அதே போல் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் தேசிய நல்லிணக்கம் தொடர்பாகவும் சகவாழ்வு தொடர்பாகவும் முற்போக்கான கருத்துக்களை தெரிவித்திருப்பதை பார்க்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கின்றது. எங்கள் மத்தியிலே அரசியல் ரீதியாக மோதல்கள் இருந்தாலும் கூட மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட தேசிய நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. யுத்தம் நடந்திருக்கின்றது, ஆனால் யுத்தம் நடந்து முடிந்துவிட்டது இருந்தாலும் கூட யுத்தம் ஆரம்பிப்பதற்கான காரணம் அப்படியே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இனிமேல் நாட்டிலே எவரும் நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் மக்களை பார்த்து, முஸ்லீம் மக்களை பார்த்து, அல்லது சிங்கள பௌத்தர் அல்லாத மக்களை பார்த்து எவருமே நாட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசேட பிரச்சனை என்ன கேள்வி கேட்க முடியாது. உண்மையிலே மொழி ரீதியாக மத ரீதியாக கலாச்சார ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் தமிழ் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையும் சரி, மலைய மக்களை பொறுத்தவரையும் சரி, வடகிழக்கில் வாழ தமிழ் மக்களை பொறுத்தவரையும் சரி, பிராந்தியங்களிலே ஒரு பிராந்தியங்களை சார்ந்து பல்வேறு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமான முறையிலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்ற அவற்றையெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்வதன் மூலமாகத்தான் நாட்டு செய்தி சகவாழ்வை சரியான முறையிலே கட்டியில முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதேவேளை ஒன்று சொல்லி வைக்க வேண்டும், எனது அமைச்சிக்கு இருக்கக்கூடிய 4 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒன்று அரச மொழிகள் ஆணைக்குழு இருக்கின்றது. இந்த ஆணைக்குழுவின் கடப்பாடாக நாட்டிலே தேசிய மொழிக் கொள்கை, ஆட்சி மொழிக் கொள்கை எங்கெங்கே மீறப்படுகின்றதோ அவற்றை கண்காணித்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பொறுப்பு சட்டப்படி அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் தொடர்ச்சியாக அரசு நிறுவனங்களுக்கு உள்ளே சென்று ஆடிட், அதாவது கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பல இடங்களிலே இருந்து அரசகர மொழிகள் கொள்கை மீறப்படுகின்றது என்ற அந்த செய்தி அந்த புகார்கள் கிடைக்கும் பொழுது அவற்றை நாங்கள் தேடி சென்று கண்காணித்து திருத்திக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு நிறுவனங்கள், அதாவது குறிப்பாக பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள் தோறும் சென்று அரசு நிறுவனங்களுக்கு சென்று நாங்கள் தேசிய மொழிக் கொள்கை என்றால் என்ன, ஆட்சி மொழிக் கொள்கை என்றால் என்ன என்பதை பற்றி தாங்கள் அவர்களுக்கு மக்களுக்கு அவேர்னஸ், அதாவது அவர்களுக்கு விளக்கம், அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் செயலமர்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல் எனது அமைச்சருக்குரிய இன்னொரு நிறுவனம் தான் நிலட் என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் லாங்குவேஜ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய தேசிய மொழி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் அனைவருமே தாங்கள் பதவியேற்ற பிறகு 2வது மொழியை கற்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை இருக்கின்ற காரணத்தினால் சுற்றறிக்கை அடிப்படையிலே அவர்களுக்கு தேவையான அந்த மொழி பயிற்சியை வழங்க வேண்டிய கடப்பாட்டை இந்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நினைக்கின்றேன், நாங்கள் ஏறக்குறைய 30,000 அரச ஊழியர்களுக்கு நாங்கள் கடந்த வருடங்களிலே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த 12 நாள் பயிற்சி வகுப்புகளையும் 6 நாள் பயிற்சி வகுப்புகளையும் வழங்கியிருக்கின்றோம். அந்த பயிற்சி வகுப்புகளை அடுத்த வருடத்திலே நான் அபிவிருத்தி செய்வதற்கு வளர்ச்சி அடையக்கூடிய செயல்பாடை முன்னெடுப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றேன். வெறுமனே மொழிக்கல்வியை மட்டும் கற்றுக்கொடுக்காமல் ஒரு சகோதர மொழி இனத்தின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், உடை அலங்காரங்கள் மற்றும் அவர் வரலாறு போன்றவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும் நினைக்கின்றது. அதுபோல தமிழ் அரசாங்க ஊழியர்கள் சிங்கள இனம் பற்றி, சிங்கள மொழி பற்றி, சிங்கள கலாச்சாரம் பற்றி அறிந்து கொள்ளும் அதே வேளையிலே தமிழ் அரசு ஊழியர்கள் அப்படி கற்றுக்கொடுக்கும் அதே வேளையிலே சிங்கள அரசு ஊழியர்கள் தமிழ் மொழியை பற்றியும், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி பற்றியும், வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சகோதர சூழ்நிலை ஏற்பட்டால் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய 15 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அந்த அரசு ஊழியர்கள் மத்தியிலே இந்த சகோதர இனங்கள் பற்றிய பக்குவமான ஒரு எண்ணப்பாடு ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கிலும் சரி, தென்னிலங்கிலும் சரி, சிங்கள ஊழியர்களுக்கும் தமிழ் ஊழியர்களுக்கும் பெரிய பயிற்சி வகுப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தெரிந்தால் கற்றுக்கொள்ளுங்கள், தெரியாவிட்டால் கற்றுக்கொடுங்கள். தன்னவனங் என்ற அடிப்படையிலே ஒரு வானொலி மூலமான மொழி வகுப்புகளை நாங்கள் தொடர்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த மொழி வகுப்புகள் மூலமாக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கூடிய காப்போத சாதாரணம் படித்துக் கொண்டிருக்கூடிய பிள்ளைகள் ஏறக்குறைய 12,000 பிள்ளைகள் தொடர்பு கொண்டு சிங்கள பள்ளி மாணவர்கள் தமிழ் மொழியையும், தமிழ் மாணவர்கள் சிங்கள மொழியையும் கற்று காப்போத சாதாரண தர பரீட்சையிலே அந்த மொழி சம்பந்தமான பாடத்திலே சித்தி அடையக்கூடிய வாய்ப்புக்காக அவங்க தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே 4,200 மாணவர்களுக்கு இதுக்கான தேவையான கல்வி விவரங்களை வழங்கியிருக்கின்ற கூறி வைக்க வேண்டும் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, எனது அமைச்சர் இன்னொரு நிறுவனமான தேசிய அரசார்பான நிறுவனத்தின் செயலகம் இருக்கின்ற செயலகத்தின் மூலமாக நாடு முழுக்க நாங்கள் பிரதேச செயலக மட்டத்திலே, மாவட்ட மட்டத்திலே, தேசிய மட்டத்திலே நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கூடிய அரசான நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், சிவில் சொசைட்டியில் சொல்லக்கூடிய சமூக நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி நாங்கள் பிரதேச மட்டத்திலே, மாவட்ட மட்டத்திலே, தேசிய மட்டத்திலே நாங்கள் சபைகளை உருவாக்கியிருக்கின்றோம். ஆகவே அது கட்டமைப்பு உருவாகியிருக்கிறோம். ஆகவே நாடு முழுக்க இந்த சிவில் சமூகத்தின் கட்டமைப்பை நாங்கள் படிப்படியாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் வருடத்திலே இந்த சிவில் சமூகங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதேச மட்டத்திலும் நடைபெறக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைப்புகள் கூட்டங்களிலும் பிரதேச ஒழுங்கின கூட்டங்களிலும் அதிகாரப்பூர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் நிச்சயமாக அமைச்சரை பத்திரம் ஒன்றை கொண்டு வந்து நான் நிச்சயமாக வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆகவே அந்த அத்தகைய கூட்டங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரி கலந்து கொள்ளும் பொழுது சிவில் சமூக உறுப்பினர்களும் அதிகாரப்பூர்வமாக கலந்து கொள்வார்கள். ஆனால் அந்த மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் கண்காணித்து ஊழலையும் அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தையும் அல்லது வீணடிப்பையும் தவிர்க்க முடியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நினைக்கின்றேன். இந்த செயல்பாடு சம்பந்தமாக ஏற்கனவே ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன். ஆகவே அந்த செயல்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். மறுபுறத்தில் இந்த அரசு எனது அமைச்சு இன்னொரு நான்காவது நிறுவனமாக இருக்கக்கூடிய அரச மொழிகள் திணைக்களம் இருக்கின்ற திணைக்களத்தின் மூலமாக நாங்கள் இப்பொழுது இந்த மொழி வல்லமை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு பரீட்சைகள் நடத்தி பெறுபேறுகளை தந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது பரீட்சை பெறுபேறுகள் குழுமாகத்தான் அதை கொண்டுத்தான் அந்த அரசாங்க அதிகாரிகள் தங்களது பதவி உயர்வையும் அல்லது மேலதிக கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சட்டப்படிகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய 15,213 பரீட்சார்த்திகளை நாம் கடந்த இந்த வருடத்தில் நாங்கள் அவர்களுக்கு அந்த பெறுபேறுகளை தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பல இடங்களில் நாங்கள் அந்த தம் மொழி பயிற்சியாளர்களுக்கு மொழி கல்வி கற்றுக் கொடுப்பவர்களுக்கு தேவையான அந்த பயிற்சியாளர்களை உருவாக்கும் ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ் என்று சொல்ல டிஓடி சொல்லக்கூடிய செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த புதிய இந்த மொழிக் கொள்கை சம்பந்தமான செயல்பாடுகளிலே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அதிலே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் செயல்பாடு நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் நிச்சயமாக இப்பொழுது அந்த எப்படி மொழி மாற்றம் சம்பந்தமாக மொழிபெயர்ப்பு சம்பந்தமாக தேவைப்படக்கூடிய புதிய சாஃப்ட்வேரான சொல்லக்கூடிய மொழி மென்பொருளை நாங்கள் இப்பொழுது தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த இடத்திலே இந்த செயல்பாடுகள் பாரியலில் முன்னெடுக்கப்பட்ட நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே வேளையில் இன்னும் சொல்ல வேண்டும், எனது அமைச்சுக்கு வழங்கப்பட்ட நிதி குறைவானது என்ற நல்லெண்ணத்திலே பலர் சொல்லியிருந்தார்கள். குறைவாக இருந்தாலும் கூட எங்களது அமைச்சுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய அந்த நிதி கொடுப்பன ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக கனேடிய அரசாங்கத்தின் மூலமாக அடுத்த வருடத்தில் எங்களுக்கு கனேடிய டாலர் 11.2 மில்லியன் டாலர் வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது 127 கோடி ரூபாய் அளவிலே அந்த பணம் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எனது அமைச்சின் மூலமாக நாங்கள் ஏற்கனவே இந்த வரவு செலவு திட்டத்துக்கு புறம்பான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டுக்கு புறம்பான முறையிலே நிதியமைச்சருடன் செயற்படுத்தக்கூடிய எங்களது அந்த புரிந்துணர்வு அடிப்படையிலே நாங்கள் சில திட்டங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது தாய்மொழியிலே அரசு சேவை என்ற அடிப்படையிலே இங்கே பல்லாறு சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது போல அரசாங்க நிறுவனங்களிலிருந்து தங்கள் தாய்மொழியிலே அரசு சேவைகளை எழுத்து மூலமாக வாய்மொழி மூலம் பெறக்கூடிய வாய்ப்பை இலங்கை குடிமக்களுக்கு உறுதிப்பட்டுக் கொடுக்கக்கூடிய கடப்பாடு எனக்கு தான் இருக்கின்றது, எனது அமைச்சுக்கு தான் இருக்கின்றது. இந்த உறுதிப்பாடு அரசியல் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறை இருக்கவில்லை. அதாவது வடக்கிலே கிழக்கிலோ மலையத்திலோ இருந்து இங்கே கொழும்புக்கோ அல்லது தென்னிலங்கை செல்லக்கூடிய ஒரு தமிழ் மட்டும் தெரிந்த ஒரு குடிமகன் அல்லது குடிமகள் அரசு நிறுவனங்களிலிருந்து எழுத்து மூலமாகவும் வாய்வழி மூலமாகவும் தமிழ் மொழியிலே தாய்மொழியிலே பதிலை பெறக்கூடிய சட்டம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை, சட்டத்தில் தான் இருக்கின்றது. முடித்துக்கொள்கிற பொறுத்திருங்கள், கொஞ்சம் பொறுங்கள். ஆகவே அதே போல சிங்கள ஒரு குடிமகள் ஒருவர் வடக்குக்கு சென்றால் கிழக்குக்கு சென்றாலும் கூட அங்கேயும் கூட அவர் அப்படியான சிங்கள மொழியிலே பதிலை பெறக்கூடிய வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நடைமுறையில் இல்லை. ஆகவே தான் அடுத்த வருடம் முதல் 3,000 மொழி உதவியாளர்களை அவர்களை பயிற்சி வழங்கி அரசு நிறுவனம் நியமிக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வை எனக்கும் நிதியமைச்சருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிதியமைச்சுக்கும் எனது அமைச்சருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புரிந்துணர்வு மூலமாக அடுத்த வருடம் முதல் ஒரு வருடம் 1,000 பேர் என்ற அடிப்படையிலே 3,000 மொழி அலுவலர்களை லாங்குவேஜ் அசிஸ்டன்ஸ் என்ற முறையிலே அவர்களை நாங்கள் பயிற்சி வழங்கி அவர்களை அரசு நிறுவனங்களுக்கு நியமிப்போம். நேரடியாக எனது அமைச்சரை அவர்களை நியமித்து அவர்களுக்கு அந்த செயல்பட கண்காணிப்போம். போலீஸ் துறை, சுகாதாரத்துறை அல்லது தேசிய அடையாள அட்டை திணைக்களம், அதே போல் பதிவாளர் நாயகர் திணைக்களம் போன்ற அதே பிரதேச செயலகங்கள், நாடுமுழுக்க போலீஸ் துறை என்ற நாடுமுழுக்க போலீஸ் நிலையங்கள் அனைத்திலுமே இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் உரைபெயர்ப்பாளர்கள் கணனி பயிற்சியுடன் இருப்பார்கள். ஆகவே அங்கேயிருந்து தமிழ் மொழி மூலமான எழுத்து மூலமான பதில்களையும் அல்லது தமிழ் மூலமான வாய் மூலம் பதில்களை பெறக்கூடிய வாய்ப்பு எங்கள் மக்களுக்கு வழங்கப்படும் நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே அது மூலமாக அடுத்த வருடத்திலே நிச்சய புதிய வருடத்திலே இந்த மொழி பிரச்சனை சம்பந்தமான ஒரு பாரிய ஒரு கட்டத்தை நாங்கள் அடையக்கூடிய தீர்வு கட்டத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நினைக்கின்றது. அது மூலமாக தேசிய பிரச்சனையிலே ஒரு பெரிய அளவு திருக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் அடுத்த வருடம் எடுத்த அமைச்சுக்கு ஏற்படும் நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.
நன்றி கௌரவ சுவாமினர்.
நன்றி. இப்போ கௌரவ மனு கணேசன் பேசியது கேட்டு அவருடைய முக்கிய அம்சங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம். அது உண்மையாக நல்ல ரீதியிலே தான் செல்கின்றது என்பதையும் நான் கூற விரும்புகின்றேன். என்னுடைய அமைச்சின் கீழ் போர் முடிவுற்றதை தொடர்ந்து 2015 புதிய ஒரு நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பின்னர் சிறைச்சாலைகள், மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலக அமைச்சுக்கு போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களிலே முழுமையான மீள்குடியேற்ற செயற்பாடுகளை பொறுப்பு கையளிக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்ற செயற்பாடுகள் சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் கற்றறிந்த பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரசின் பிரதான விடயமாக அமைந்திருக்கின்றது. புதிய அரசை போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது விசேட கவனத்தை செலுத்தியது. துரித மீள்குடியேற்ற திட்டத்திற்கு 14,50 மில்லியன் இவ் அமைச்சின் கீழ் 2016 ஒதுக்கப்பட்டது. வடகிழக்கு மாகாணங்களில் மற்றும் எல்லை கிராமங்களிலும் புத்தனம், அனுராதபுரம் மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகம் கொடுத்து வளர்ந்து வரும் இடர்களை நீக்கும் நோக்குடன் கடந்த வருடத்திலே பல்வேறு மீள்குடியேற்ற மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் எங்கள் அமைச்சியால் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. 2016 நாங்கள் 11,253 வீடுகளை கட்டியிருக்கிறோம். 7,598 மலசல கூடங்கள் மற்றும் 1,293 பொது கிணறுகள் என்பன புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் போரினால் பகுதியளவிலே சேதமடைந்த 2,216 வீடுகளை நாங்கள் புதுப்பித்தோம். இவற்றிற்கு மேலதிகமாக 187 உள்ளூர் வீதிகள், 27 வைத்தியசாலைகள் மற்றும் 66 பாடசாலை கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. 8,902 நீர் இணைப்புகளும் 2016 வழங்கப்பட்டன. மேலும் 12,757 குடும்பங்களுக்கு தலா ₹100,000 பெறுமதியான உபகரணங்களை வாழ்வாதார கரடத்தின் கீழ் 2016 வழங்கப்பட்டது. போரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த வருடம் செலுத்தப்பட்ட எல்லா உதவிகளுக்கும் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள மாவட்டங்களிலே வறுமை மட்டத்தை குறைத்துள்ளது. துரித மீள்குடியேற்றம் செயற்திட்டத்துக்கு ₹9,000,000,000 2017 எனது அமைச்சுக்கு வழங்கப்பட்டது. இதன் மூலமாக 5,811 வீடுகளும் 2,533 மலசல கூடங்களும் மற்றும் 3,348 பொது கிணறுகளும் என்பவை நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருப்பது ஒரு பகுதியாக சேதமடைந்த 905 வீடுகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக 53 உள்ளூர் வீதிகள், 29 வைத்தியசாலைகள் மற்றும் 264 பாடசாலைகள் கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. வருவதுடன் 3,313 நீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி, பனை வளர்ப்பு, பயன்படுத்தும் பரம் சுயவேலை வாய்ப்பு தொடர்பிகளே 7,287 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்திலே தேவையான உபகரணங்களை இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 8,975 வீடுகளான மின்சார இணைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. மானிப்பாய் மற்றும் சங்கானை சந்தை தொகுதிகளில் 4 அரிசி ஆலைகளும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் வடமாகாணத்திலே இந்த ஆண்டு 181 சிறுகுளங்கள் புனரமைக்க செய்துள்ளனர். கிளிநொச்சிக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் கீழ் 90 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அது நவீன தீவணைப்பு தொகுதியினை வழங்குவதற்காக வேலைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ₹80 மில்லியன் கிளிநொச்சி சந்தைக்கு தொகுதி கட்டிடமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கட்டுமானத்தில் மதிப்பீடு மிக அதிகமாக இருந்ததால் அதன் அமைப்பு மாற்றப்பட்டு இன்று அது வேறொரு அமைப்பிலே அது அத்தியாவசியமாக இந்த மாவட்டத்திலே மாறப்பட்டிருக்கிறது. அத்துடன் போரினால் பாதிக்கப்பட்ட விசேட தேவை உடையோருக்கு உதவுவதற்காக செயற்கை அபயங்கள் மற்றும் உபகரணங்கள் என்பதை வழங்க இந்த அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அத்தியாவசியமான சேவைகளுக்கு 2016 2017 ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் மிக திறமையாக பயன்படுத்தியிருக்கின்றது. 92-95% வரை நிதி விலை திருநெல்வேலி செலுத்தியிருக்கின்றது. துரித மேல்குடியேற்ற திட்டத்திற்கு உரிய எல்லா கருத்திட்டங்களையும் சர்வதேச சமூகத்தினும் அங்கபூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாட்சிகளை உள்ளடக்கின்றது. துரித மீள்குடித்த திட்டத்திலே செயற்பாடு 30 போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்காக முன்னெடுப்பதற்கு மேற்கொள்ள பட்சம் 15 million ரூபாய் தேவை என அமைச்சு முன்மொழிந்திருக்கின்றது. இந்த சர்வதேச அமுதத்தை குறைக்கும் என எதிர்பார்க்கின்றது. ஏனென்றால் 1918 வரவு செலவு திட்டம் மற்றும் வரவு செலவு திட்ட உரையிலே குறைப்பிட்ட செலவின கருத்திடம் ₹4,800,000,000 எனது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் புனர்வாழ்வு மற்றும் வரவு செலவு திட்ட முன்மொழியிலே பின்வருவனால் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. துரித மீள்குடியேற்ற திட்ட தொடர்ச்சிக்கு 750 million, நீண்டகால இடம்பெயர்ந்த குடியேற்றத்திற்கு ₹750 million. துரித மேல்குடியேற்ற கருத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து பின்வருமனவற்றை நடைமுறைப்படுத்தி நான் திட்டமிட்டிருக்கின்றேன். வாழ்வாதார உதவிக்காக 350 million, சமுதாய சாரநீர் இணைப்புகளை 100 million, சுகாதார வசதிகள் மேம்படுத்துகளுக்கு 300 million. இதற்கு மேலதிகமாக செலவின கருத்திட்டங்கள் வரவு செலவு திட்ட உரையின் மூலமாக 3,300 million ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வொதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பின்வரும் வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காக நான் தீர்மானித்திருக்கின்றேன். சிறுகைத்தொழில் நிறுவனங்களை மற்றும் மாதி கிராமங்களை 1,000 million, சமுதாய சார் நீர் இணைப்புகளுக்கு 75 million, சேதமடைந்த பாடசாலைகள் கட்ட ₹100 million, சிறுகுளங்கள் புனரமைப்பதற்கு 200 million, பொது இடங்களிலே புனரமைப்பதற்காக 100 million, உள்வீதிகளை புனரமைப்பதற்காக 400 million, விசேட திறமையுள்ள பெண்கள் தேவைக்காக ₹125 million, கடன்பட்ட மக்களின் உதவிக்காக 1,000 million், வேதன மானிய கொடுப்பனாக முன்னாள் போராளிகள் மற்றும் விதவைகளுக்கு ₹250 million், இளம்பரிய குற்றவாளிகளுக்கு போக்குவரத்து வாகனங்கள் கொள்வதற்காக 50 million். ஆனால் ₹6,690 million ஒதுக்கீட்டை புனர்வாழ்வு மீள்குடியேற்ற செயற்பாட்டிற்காக வேறு அமைச்சிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவை எனது அமைச்சின் கொள்கை திட்டத்திற்கு செயற்பாடுகளுக்கும் அமையாது. எனவே இந்த ஒதுக்கீட்டது எனது அமைச்சுக்கு மாற்றப்படுவான் புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள உதவியாக அமையும். இச்செயற்பாடு கடந்த 2 காலமாக ஒழுக்கமான திட்டமிடல் முறையிலே செயற்பட்டு வருகின்றது. கடந்த 2 அரசாங்கத்தின் அங்கபூர்வமாக செய்யப்பட்டு இந்த நிதி எமது அமைச்சின் மூலமாக நாங்கள் செய்து
முடித்து கொள்ள வேண்டும். நேரம் சரியாக
10 இருக்குதானே? என்ன 15 இருக்குதானே?
இல்லை, உங்களுக்கு 8 தான் இருக்கு. 8 minutes.
இல்லை ஐயா, எனக்கு 7:30
காலையில் டைம் எடுத்து
7:30 வரைக்கும் டைம் செய்து 7:30.
ஓகே
ஓகே, தேங்க்யூ. மற்றும்
7:30 6:30
Prisons Department as prison reform activities, accommodation for internal standard to minimize the congestion or overcrowding are carried out by my ministry. Recently opened Angunapala Pedesa, the prison complex has no number of modern facilities. Now in Colombo, under the directions of his Honorable Prime Minister, the prison complex has to be changed and moved into a different premises, and our ministry has facing difficulties in the selection of suitable land for relocation. However, the land was finally selected at the Kandabatte, eastern of the land, 33.6 acres of Velikanda prison and the Velikada prison, and the ministry has taken steps to overcome all obstacles with the consent of both organizers of UNP and SLFP. Gathering and sharing prison information immediately within the related government institution is challengeable. Hence, Department of Prisons has developed prison information management system and action is taken to develop biometric assistance from Minister of Telecommunication to exchange necessary information. Control of illegal activity within the prison is biggest issue. Intelligence division has been established within the Department of Prisons and many incidents have been exposed by prison officers and legal and administrative actions have been already taken. This is one of the positive signs to control the illegal activities inside the prison and need to be providing support to prison administration rather than criticizing this whole administration. It was established, the Department of Community-Based Correction was established in community-based under Act No. 46 of 1999. Minor offenders are corrected and rehabilitated by providing community treatment and vocational training. Around 250,000 per head per day is needed to provide facilities within a person as per 2016 report. Hence, I suggest to promote the community-based correction as it is cost-effective and keep them in correction centres or prisons. The Rehabilitation Authority performs numerous activities for affected people since 1983. Major challenges of the authority is the lack of sufficient allocation from Treasury. However, the compensation is paid priority on the first-come basis. A sum of rupees 3,500 million need to comprehensive to compensate all finalised form from applications received. The Bureau of Commissioner General Rehabilitation. Then we have other Department of Hindu Religious Affairs. Here, Department of Hindu Religious Affairs has spent this year more than 500. We have given 548 temples. In the northern province, 196, eastern province, 173, and other than northern and eastern province, another 179 temples have been renovated, and we have spent 92.8 million. As Honorable Yogeshwaran correctly said, that is not sufficient. This money that we have got is only about 92 million for the Hindu department, and I request the Honorable Minister of Finance to consider giving us further grant to facilitate the damaged temples all through the island.
Honorable Minister, on the hand chart.
Then shall I table it?
Yeah.
Okay. Thank you very much. I'll table the balance.
Nandri, Talaipu, Nuti Napadi, Kuluanangama, Nuti Napatanji, Kuluanangama, Irnuti Nale, Kuluanangama, Irnuti Mupatirande, Kuluanangama, Munuti Irvatare, Kuluanangama, Nuti Ambatiale Kuluanangama, Irnuti Mupatiare Kuluanangama, Nuti Arvatianji Kuluanangama, Paralamandram Mundam Kudugra. தலைப்புகள் 140, 145, 204, 232, 326, 157, 236 மற்றும் 165 குழுநிலையில் பரிசீலிக்கப்பட்டு திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டதாக இச்சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். ஐட்டம் நம்பர் 2, ஹொனரபிள் கவர்மெண்ட் சிபிப்
கரு காரக சபா சபாபதித்துமணி பலாத்பால ஆயத்தன சந்த விமசீம் சன்சோதன பணத்கெட்டும் பத்த தெவனிவர கியவீம அததின இதிரிபத்கரணி நெஹே ஏ டிசம்பர் நமவினி தின விசர்ஜன பணத்கெட்டும் பத்த 2018 துங்வனிவர கியவா சம்மத வூ பசுவ இதிரிபத்கிரீமட்ட ஆண்டுவ அபேக்ஷாக்கரன் பவ மம்மே சபாவட தனும் தென்ன கமதி
ஹவுஸ் அஜன்மன் ஒன்றபுள்ள சீபேப்
சபாவ ஹெட்ட பெருவரு நமையை தீதக்வா கல்தபீத்வை யோஜனாக்கர்
House adjourn tomorrow till 9:30.